මීළඟට ගරු රාධකිෂ්ණන් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් ලැබෙනවා.
සභාවේ තලමේ තංගෙන්ද්‍ර රුපිනර් අවර්ගලේ இன்றைய நாள் இலங்கை நாட்டினுடைய வரி கொள்கையிலே இரட்டை குறை இரட்டை வரி கொள்கை சம்பந்தமாக பேசப்படுகின்ற இந்த நேரத்திலே விசேஷமாக செக் குடியரசினுடைய நாட்டினுடைய நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இந்த இரட்டை வரி கொள்கை இருக்கக்கூடாது என்பதை பற்றியான ஒரு பிரேரணை இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது விசேஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த காலத்திலே இந்தியாவும் இலங்கையும் செய்து கண்ட 35 கூட இலங்கை அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்வதில்லை என்ற காரணத்தினால், இந்தியா அதிகமாக பொருட்களை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதனால் இலங்கை இந்தியாவுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக போயிருக்கின்றது. அதே போல உலக நாடுகளுடைய வியாபாரம் பெறுகின்ற இந்த நேரத்திலே இரு நாடுகளுக்கு இடையிலே இரட்டை வரி கொள்கையை மீள் பரிசீலனை செய்து அதற்கான வரிகளை விதிப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது என்று நாங்கள் இந்த சபைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே இன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய செயலாளராக இருந்து கடந்த காலத்தில் 30 வருஷமாக செயல்பட்ட திரு தம்மிகா தசாநாயக்கா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கடந்த காலங்களிலே இந்த விதமான இன பாகுபாடின்றி தனது கடமையை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த பாராளுமன்றத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதே போல புதிதாக வருகின்ற செயலாளர் திருமதி ரோஹிணி அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியிலே இன்று மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற இந்த நிவாரண விஷயங்களிலே பெரும்பகுதியாக நாங்கள் அநேகமாக மலையக பகுதிகளிலே இந்த நிவாரணம் கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். உலக வங்கியினோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் நாங்கள் இதை வலியுறுத்தி வருகின்றோம். ஏனென்றால் இதை வழங்கப்போவது உலக வங்கி என்பது நாங்கள் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நேரத்திலே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் பல்வேறு வகையிலே சிரமப்படுகின்ற மக்களுக்கு அல்லது வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இன்று இருக்கின்றது. இதுக்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்திலே வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான பின்தங்கிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த பின்தங்கிய மக்களுக்கு உதவி செய்கின்ற இந்த நேரத்திலே மலையக மக்களை புறக்கணிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருந்து வருகின்றது. ஆகவே அதை கட்டாயம் அரசாங்கம் செய்யும் என்ற நிலையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒன்று நாங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டுடைய வரி இன்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், அதிகமான மக்களை வரி கொடுப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி வியாபாரத்தை அதிகரிப்பதன் மூலமாக நாட்டுக்கு வரி வருகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய வியாபாரத்தையும் அதிகரிப்பதற்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அல்லது இருக்கவர்களிடம் வரி வாங்கி இல்லாதவர்களுக்கு அந்த வரியை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இதுதான் சமநிலைப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய மக்கள் வாழும் பொழுது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருக்குமானால் அந்த நாடு சமநிலையில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலேதான் அந்த அரசாங்கம் அதை செய்கின்றது என்ற கோட்பாடு எங்களுக்கு ஏற்கின்றது. ஆகவே அரசாங்கம் என்பது ஏழையையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், பணக்காரனையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நடுநிலையை வகிப்பதற்கான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நாட்டிலே இன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இலங்கையிலே இலங்கை வானொலி சேவை என்பது இலங்கையிலே ஒரு பிரபல்யமான வானொலி சேவையாக இருந்து வருகின்றது. அதிலே இலங்கையிலே தமிழ் சேவை நிகழ்ச்சி அதிகமாக தமிழ் மக்கள் இங்கு மட்டுமல்ல இந்தியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளிலும் இந்த தமிழ் மொழி சேவையை கேட்பதற்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது படிப்படியாக அந்த தமிழ் மொழி சேவை நிறுத்தப்பட்டு வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக, விசேஷமாக தென்றல் வானொலி இன்று அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இந்த சபைக்கு வலியுறுத்தி வருகின்றேன். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய மொழி கொள்கையிலே மும்மொழி கொள்கை கொண்ட இந்த இருமொழி கொள்கை கொண்ட இந்த நாட்டிலே இந்த சிங்கள மொழி பேசுகின்ற அல்லது சிங்கள மொழி வானொலி அல்லது சிங்கள மொழியை பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த தென்றல் வானொலியை நிறுத்தாமல் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த அதே போல இந்த ராஜகுமாரி என்ற ஒரு நங்கை இப்பொழுது மதுரை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நங்கை இப்பொழுது இங்கு சூழ்நிலை காரணமாக அவருடைய மரணம் பற்றி இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதை முழுமையாக ஒரு ஒரு முறைமையாக செய்து அதை செய்வதற்கான நடவடிக்கை அல்லது அது கொலையா தற்கொலையா என்பதை பற்றி தீர்மானித்து அல்லது போலீசார் செய்த விதம் சரியா என்ற விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.
ஸ்துதிகர் மந்திரிதுமணி மீலங்கட கரு கெவிதி குமார் திங்க மந்திரிதும அபத்துமார் வினாடி பகாக் காலையாக லபினம்
வினாடி ஹயாக் லபா தினோ கீ லமட்டக் பலிங் விமுசு விழா வெத் கியூவா
நே விழாவனே கரு மந்துமா வினாடி பகாய்
இது எம்னா மாம அவில்ல ஹிட்டியா மெத்தன மட் மீட கலிங் கதா கரண்ட தினோ கியூ
விபாக்சே மந்திரு
ஹரி இது எவுனட தேவ
விபாக்சே மந்திரு கரு மந்திருமா காலே வெடி
நே மாம கலிங் மெத்தும நேவே ஹிட்டியே பாலிமிந்தே அனிக் கர லேகந்துமா ஹிட்டி நியூஜில மம் அவில்ல ஹுவமத் மட வினாடி ஹய தினோ கிலக் கோய தென் கரபு கதாவட இஸ்ஸல்லத் தினோ கிலக் கியூவா மோக்கரி கிரமயத் தீனு நீதியக் நெத்தம் பாலிமிந்துட மேகக் நெத்தம் கீன வச்சனே ரகின் நெத்தம் முகத் மேகி தீரு මම ඔතෙන්ට ඇවිල්ලා ඇහුවම ඔබතුමා නෙවෙයි හිටියේ වෙන ලේකම්තුමෙක් හිටියේ මම එතුමගෙන් ඇහුවම කිව්වා දැන් අර කාංචන එතුමගේ කතාවෙන් පස්සේ මට ලබා දෙනවා කියලා කිව්වා විනාඩි 6ක් තියනවා කියලා කිව්වා කන්නුනේ මේක තේරුම් ගන්නෑ නේ
ඔබතුමයි කතා කරන්නේ
මට විනාඩි 6ක් ලබා දෙන්න
තවත් කාලය යනවා
ඔබතුමා මට විනාඩි 6ක් ලබා දෙන්න මම ඒ කියන්නේ මේ මෙහෙම පිළිවෙලක් වෙනස් කරනවා වෙන ඉගෙන නෑ නෙවෙයි විහනුව මේක සභා නායකතුමත් මේ සභාවේ ඉන්නෝ මේ ඒ කියන්නේ විනාඩි 6ක් විනාඩියක් කපනවා කියන්නේ 100ට 30ක් දෙතනින් අඩු වෙන්නේ සභානායකතුමා කන්නකල මේ ගැන මෙහෙම කටයුතු මම ඔතෙන්ට ඇවිල්ලා විමසුවම මට ඒ විනාඩි ගන්න කිව්වා ඒකට අනුව මම මගේ කතාවේ අඩු කරන්න ඕනේ ප්‍රමාණයට අඩු කරගත්තා ආයෙත් අඩු කරනවා නම් එහෙම කරන්න මේ එහෙම කරන්න මේ යුක්තිසහගත නැහැ සභානායකතුමා කන්නකල මේ ගැන මෙහෙම කටයුතු මම ඔතෙන්ට ඇවිල්ලා මේ දැන් ඉන්න ඔය නිලධාරිතුමා නෙමෙයි හිටියා නිලධාරියා හිටියා මම ඇහුවමත් කිව්වා ඔබතුමාගේ විනාඩි 6 එහෙමම තියනවා කියලා. ඒ යුක්තියක් කියලා ගත්තින්නේ ඔය පාර්ලිමේන්තුවෙත් එක්ක නැත්තම් මං එතන ගිහිල්ලා ඒ ලේකම්තුමාගෙන් ඇහුවා මට විනාඩි 6ක් තියනවාද දැන් අතටම කලින් කරපු විපක්ෂයේ කතාවට ඉස්සෙල්ලා මගෙන් නම් මට ලබා දෙනවා කියලා කිව්වා එතුමා එතකොට පාර්ලිමේන්තුවෙත් හිටියෙත් නැහැ මට විනාඩි 6ක් තියනවාද ඇත්තටම කලින් කරපු විපක්ෂයේ කතාවට ඉස්සෙල්ලා මගෙන් නම් මට ලබා දෙනවා කියලා කිව්වා එතුමා එතකොට පාර්ලිමේන්තුවෙ හිටියෙත් නැහැ මට විනාඩි 6ක් ත
සියලුම ගරු මන්ත්‍රීතුමන්ලාගේ වෙලාව අඩු කරලා
හරි වෙලාව අඩු කරනවා මම ඔතෙන්ට ඇවිල්ලා ඇහුවනේ දැන් උදේ නෙමෙයි කියන්නේ දැන් ඇහුවා දැන් ඇහුවම මට විනාඩි 7 තියෙනවා කිව්වා කියලා එතනින් මෙතෙන්ට ආවම විනාඩි 5 කරන්න ගියේ මොකද්ද තියෙන යුක්තිය ඔබතුමා මට විනාඩි 6 ලබා දෙන්න
අන්තවා ඔබතුමායි කාලේ ලබා දීලා තියෙනවා ඔබතුමා කතා
කරලා මට කරුණා කරලා මං මෙතනින් ඇවිල්ලා දැන් මේ කලින් කතාවට ඉස්සෙල්ලා විමසුවම ඔබතුමාගේ ලේකම්වරයන් මට විනාඩි 6ක් කියනවා කිව්වා ඒ විනාඩි 6 ලබා දෙන්න
ඔබතුමායි කතා කරන්න
හරි මං කතා කරන්න මට විනාඩි 6 ලබා දෙන්න කරුණා කරලා සාධාරණ වෙන්න පාර්ලිමේන්තුව කත් ඒ යුක්ති ඉෂ්ට වෙන්නේ නැත්තම්
හැමෝට මේ සාධාරණ තමයි
කරුම තමයි ඉතින් මම ඔතෙන්ට ඇවිල්ලා ඇහුවම කියපු වෙලාව මම කියන්නේ උදේ මේකේ තියෙන වෙලාව නෙමෙයි මම ඔතෙන්ට ඇවිල්ලා ඇහුවම මට කිව්වා පැහැදිලිව විනාඩි 6ක් තියෙනවා කියලා ඒ විනාඩි 6 ලබා දෙන්න දැන් මේ විනාඩි 10ක් ඇතුළත උතෙන්ට ඇවිල්ලා ඇහුවේ
එහෙමද සියලුම සියලුම ගරු
මන්ත්‍රීමණ්ඩලය හරි ඒක මම පිළිගන්නවා දැන් මම උතෙන්ට ඇවිල්ලා විමසුවානේ උතෙන්ට ඇවිල්ලා විමසුවම විනාඩි 6ක් තියෙනවා කිව්වනම් ඒ විනාඩි 6 ලබා දෙන්න සභානායකතුමා කන්නා කරලා මේ යුක්ති ඉෂ්ට කරන්න පුළුවන් උදේ එකක් නෙවෙයි කියන්නේ මම ඇවිල්ලා ඇහුවම කාන්චන මහතුමා කතා කරන්න ඉස්සෙල්ලා මම ගිහිල්ලා ඇහුවේ එතකොට මට කාන්චන මහතුමාට පස්සේ මට වෙලාව දෙනවා කියලා කිව්වේ විනාඩි 6ක් තියෙනවා කියලා
හරි ඔබතුමායි කතා කරන්න වෙලාව ලබා දෙනවා
මුලස්සනි මන්ත්‍රීතුමනි දැන් අපි අද සාකච්ඡා කරන්නේ මේ මුදල් අමාත්‍යංශය යටතේ පැනවුණු රෙගුලාසි වගයක් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා අගමැතිතුමා හැටියට ඉන්නකොට එතුමා මුල් වුණේ එතුමා කියා සිටියේ මේ පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කළ යුතු බව මේ පාර්ලිමේන්තු විධායක ජනාධිපති ධුරයේ ඇති බලතල පාර්ලිමේන්තුවට පවරා ගත යුතු බව දැන් එතුමා මුදල් ඇමතිතුමා හැටියට කෙරිච්ච ඒ සාකච්ඡාවල්දී 21 වෙනි සංශෝධන සම්බන්ධයෙන් සාකච්ඡා කෙරුණේ ජනාධිපතිතුමා කිසිදු අමාත්‍යංශයක් නොදරිය යුතුද නැත්නම් ආරක්ෂක අමාත්‍යංශය පමණක් දරිය යුතුද කියන සාකච්ඡාවයි කෙරුණේ දැන් එතුමා ජනාධිපති වෙලා ගොඩාබේ ජනතුමා යටතේ මේ පාර්ලිමේන්තුවේ තිබ්බ මුදල් ඇමති ධූරයත් පාර්ලිමේන්තුවෙන් ඉවත් කරගෙන අපිට රෙගුලාසි මේ පාර්ලිමේන්තුවේ අනුමත කිරීම සඳහා එවනවා. සභානායකතුමනි කල්පනා කරන්න අපි කතාව සහ ක්‍රියාව අතර මොන තරම් පරස්පරයක්ද තියෙන්නේ. තුමා අගමැතිතුමා හැටියට සාකච්ඡා කරේ මේ පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කිරීම ගැන. විතාන්නේ සම්ප්‍රදායේ මූලිකම කාරණයක් තමයි මුදල් පිළිබඳ බලය පාර්ලිමේන්තුවට ලැබී තිබීම. ඒ මුදල් අමාත්‍ය ධූරයත් අද අපේ පාර්ලිමේන්තුවට අහිමි වෙලා තියෙනවා. ඊළඟට දැන් මේ සතියට පෙර පාර්ලිමේන්තුව පැවිදිච්ච සතියේ ඒක ණය පුස්තකයේ ඇතුළත් වෙලා තිබුණෙත් නෑ. අන්තිම දවසේ සිකුරාදා කියන්නේ මේ 12 වෙනිදා රජයේ භාණ්ඩාගාර බිල්පත් නිකුත් කිරීමේ උපරිම සීමාව රුපියල් බිලියන 5000 සිට රුපියල් බිලියන 5000 සිට රුපියල් බිලියන 6 දක්වා වැඩි කර. දැන් අගමැතිතුමා හැටියටත් ජනාධිපතිතුමා හැටියටත් රනිල් වික්‍රමසිංහ මහතා සහ රජයේ සාකච්ඡා කරන්නේ අපි ණය ගැනීම ගැනද නැත්නම් ණය වලින් මිදීම ගැනද. දැන් අපි ආපහු පොඩ්ඩක් පස්ස හැරලා බැලුවොත් එහෙම මේ දැන්ට සිටින මහබැංකු අධිපතිතුමත් මුදල් අමාත්‍යංශයේ ලේකම්තුමත් පත්තු පසුගිය වසරේ අප්‍රේල් මාසයේ සිට මේ දක්වා ගත වෙච්ච මාස ගන්නත් ඇතුළත වසරක වගේ කාලයක් ඇතුළත නැත්නම් මාස 14ක් ඇතුළත කොච්චර ප්‍රමාණිකින් මේ භාණ්ඩාගාර බිල්පත් නිකුත් කිරීමේ උපරිම සීමාව ඉහළ දාලා තියෙනවද? 2022 අප්‍රේල් මාසයේ වෙනකොට භාණ්ඩාගාර බිල්පත් සම්බන්ධ උපරිම සීමාව තිබුණේ රුපියල් බිලියන 3000යි. මෙය 2022 ජූනි මාසයේදී රුපියල් බිලියන 4000 කරා. 2022 නොවැම්බර් මාසයේදී රුපියල් බිලියන 5000 කරා. දැන් 2023 මේ මාසයේදී රුපියල් බිලියන 6000 කරලා තියෙනවා. එතකොට නිදහසේ පටන් මේ දක්වා රුපියල් බිලියන 3000ක තිබ්බ මේ භාණ්ඩාගාර බිල්පත් ණය සීමාව මාස 14ක් ඇතුළත දෙගුණයක් කරලා තියෙනවා. මේකද රජයේ ප්‍රතිපත්තිය? මේකද අපි ණයෙන් මිදෙන්න යන මාර්ගය? අපි ආටිගල කබ්‍රාල් යුගයේ විවේචනය කරනවා. විවේචනය කරමින් මේ නව මහබැංකු අධිපතිතුමා හා මුදල් අමාත්‍යංශයේ ලේකම්තුමා සමග මේ යන ගමන කුමක්ද? ඒ වගේම බලන්න පසුගිය ගෝඨාභය රාජපක්ෂ රජයේ එහෙමත් නැත්නම් එතුමාම තමයි මේ වෙනස්කම් උත්තරේ ඒ කබ්‍රාල් නැත්නම් ආටිගල මහබැංකු අධිපතිවරයා හැටියට කබ්‍රාල් මහතාත්
ලේකම්තුමා තමයි විනාඩි දෙකක් කාලයක්
හැටියට දෙද්දී මුදල් අච්චු ගැසීම ගැන තදබල විවේචනයක් මේ රටේ ඇති වුණා. දැන් එතුමන්ලා මුදල් ඒ අච්චු ගැසීම කරලා තින්නේ 2019 නොවැම්බර් සිට 2022 අප්‍රේල් මාසයේ දක්වා සලකා බැලුවොත් මාස 28කට රුපියල් බිලියන 1642යි. ඒ 2022 අප්‍රේල් ඉඳන් මේ 2023 මැයි මාසයේ වෙනකන් මාස 14කට මුදල් මුද්‍රණය කිරීමේ කටයුතු යෙදලා තිනවා රුපියල් බිලියන 1074ක්. එතකොට අර යුගයට වඩා දැන් මේ නව මහබැංකු අධිපතිවරයා සහ මුදල් අමාත්‍යංශ ලේකම්වරයා නැත්තම් ජනාධිපතිතුමාගේ මුදල් අමාත්‍යංශය යටතේ තිබුණාටත් වඩා 150කට ආසන්න ප්‍රමාණයකින් වැඩියෙන් මුදල් අච්චු ගැසෙමින් තිබෙනවා. ඒ වගේම තමයි දැන් මුල්‍ය අරමුදලේ අපි මෙතන සාකච්ඡා කරන මුල්‍ය අරමුදලේ එකඟතාව අනුව මහබැංකුවෙන් ගෙනාපු නව කෙටුම්පත ගත්තොත් එහෙම නව මහබැංකුව සම්පූර්ණයෙන්ම අපේ පාර්ලිමේන්තුවෙන් පවා ස්වාධීන කරන දිශාවට සාකච්ඡාවක් දියත් වෙමින් තියෙනවා. ස්වාධීනත්වයේ අගය කරනවා. හැබැයි දැන් මේ ජනාධිපති කාර්යාලයෙන් මේ ජනවාරි මාසේ නිකුත් කරච්ච පුරාවිද්‍යා කොමසාරිස්තුමාට නිකුත් කරන ලිපියෙන් ජනාධිපති ලේකම්තුමා කියනවා යම්කිසි ස්ථානයක් පුරාවිද්‍යා ස්ථානයක් හැටියට නම් කරන්නත් පුරාවිද්‍යා අඥාපනතට එහා ගිහිල්ලා ජනාධිපතිතුමාගෙන් උපදෙස් ලබා ගන්න කියලා. එසේ නම් කරන්න ඉස්සෙල්ලා දැන් අපේ මහබැංකුව අපි අපේ රටෙන් උත්සාධින කළා නිව්යෝක් වලට ජිනීවා වල රැස් වෙන්න නැත්නම් ලන්ඩන් වල රැස් වෙන්න පණත් ගේනවා. බ්‍රිතාන්‍ය යුගයේ ඉඳන් අපේ පුරාවිද්‍යා කොමසාරිස්තුමාට මුලින් බෙල්වැනි බ්‍රිතාන්‍ය ජාතිකයන් බ්‍රිතාන්‍ය මේ රටේ පුරාවිද්‍යා කොමසාරිස්තුමාට බලතල ක්‍රියාත්මක කරන්නත්
ඔබතුමයි කාලය අවසන්.
මම අවසන් කරනවා. කැබිනට් මණ්ඩලෙන් අවසර ගන්න කියනවා. ඉතින් අපි මේ ගමන් කරමින් සිටින්නේ කුමන දිශාවකටද? කතාව සහ ක්‍රියාව අතර මේ පරස්පරය අපි ජයගත යුතුව ඇති අභියෝගයක් නෙවෙයි. බොහොම ස්තුතියි.
විශ්වවිද්‍යාල මන්තුමා ඊළඟට සභාවේ කටයුතු තවදුරටත් කරගෙන යාමට වෙලාව ලබා දීම සභාව එක්කද
අවසන් වෙන තෙක් මේ කාලය ලබා ගන්න.
බොහොම ස්තුතියි ගරු සභානායකතුමා. මීළඟට ගරු ඉම්රාන් මහරූෆ් මන්තුම ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් ලැබෙනවා.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. பார்லமன்றத்திலே செயலாளர் நாயமாக கடமையாற்றி பார்லமன்றத்தில் சுமார் 30 வருடங்களாக தமது சேவையை ஆற்றிய தம்மிக தசநாயக்க அவர்களுக்கு இந்த இடத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அவருடன் பல விடயங்களிலே நாங்கள் அனுபவம் மிக்கவர்களாக, பல விடயங்களிலே நாங்கள் ஒன்றாக செயற்பட்ட அனுபவங்களை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு புதிதாக அந்த இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற செயலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக இந்த நாட்டிலே பல மாற்றங்களை எதிர்பார்த்து பல விடயங்களை எதிர்பார்த்த மக்கள் பல விடயங்களை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக அரசியலிலே பல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியல்வாதிகளிடமும் பல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு பின்னர் மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த அரசியலிலே இந்த நாட்டிலே ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பயணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் இன்னும் அந்த விடயங்கள் அதே நிலைப்பாட்டில் இருப்பதுதான் இன்று மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் எதிர்பார்த்த இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எவ்வாறு சேஞ்ச் ஆகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்று பல போராட்டங்கள், மக்கள் புரட்சிகள், அறகலே போன்ற பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே வரலாற்றிலே காணாத சில அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பிரதமர் அவர்களுடைய பதவி விலகல், ஜனாதிபதி அவர்களுடைய பதவி விலகல், அமைச்சர்களுடைய பதவி விலகல், புதிய அமைச்சுக்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் மீண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்பாடு இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி இன்று எல்லா மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னர் சக பாராளுமன்ற உறுப்பினர் பொருட்களை அதாவது ஒரு தங்கம் அதே போன்று கையடக்க தொலைபேசிகள் மூலம் கைது செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அந்த உறுப்பினருடைய செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உறுப்பினர் நேற்று பாராளுமன்றத்திலே நடந்து கொண்ட முறைகளை இன்று ஆளும் கட்சி சொல்லுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது மீண்டும் இதே அரசியல் கலாச்சாரங்கள் நடைபெறுகின்றதான ஒரு நிலைப்பாடுதான் இன்று காணப்படுகின்றது. குறிப்பாக நேற்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பிரேரணைக்கு எதிர்ப்பாக வாக்களித்ததன் மூலம் இன்று அவர் ஒரு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று அரசாங்கம் கீழே இறங்கி இருக்கின்றது என்றால் இதிலே ஒரு பெரிய நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாடகத்தினுடைய தயாரிப்பாளராக இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாடகத்தினுடைய கதை திரைக்கதை வசனங்கள் எங்களுடைய கட்சியிலே இருந்து சென்ற இப்பொழுது அமைச்சு பதவி வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு எஜெண்டாவாக காணப்படுகின்றது. இயக்கம் இந்த மொட்டு கட்சியிலே இருக்கின்ற அமைச்சர்களுடைய இயக்கமாக காணப்படுகின்றது. ஆகையால் இன்று நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தை எதிர்பார்த்தாலும் இன்று மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை குழப்புகின்ற, மக்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைப்பாடுதான் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் பல கஷ்டங்களை அடைந்திருக்கின்றோம். நாட்டிலே பொருளாதார நெருக்கடி மூலம் பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். நாங்கள் பல பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளை அனுபவித்திருக்கின்றோம். இன்று பொருளாதார நெருக்கடியிலே இன்று குடும்பங்கள் வாழுகின்ற உத்தரவாதத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் அடைந்திருந்தாலும் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் பயணிக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருப்பது உண்மையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் மக்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து செயல்படுகின்ற அரசாங்கத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நன்றி.
பூமிசேகர் மந்துமா அதுதினிட நியமித்த சபா வடகட்டித்து அவசரம் வேணவா? அதுதின நியாயப்பாற்றி பிரதான வடகட்டித்து அத்தர் அங்க இக்க சபா வைக்கங்கது
ஆய்,
அங்க திக்க சபா வைக்கங்கது
ஆய்,
அங்க துண சபா வைக்கங்கது
ஆய்,
அங்க ஹத்தர சபா வைக்கங்கது
ஆய்,
அங்க பஹா சபா வைக்கங்கது
ஆய்.
சபா கால்தபியும் கர் சபாநாயகத்துமா
ගරු මුලාසනන්ද මන්ත්‍රීතුමනි, සභාව හෙට දින එනම් 2023 මැයි මාසයේ 26 වෙනි දින පෙරවරු 9 තිය දක්වා කල්තබන ලෙස යෝජනා
සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව ගරු චාල්ස් නිම්නදාද මැතිතුමා.
නන්රි නම් කේකරන් ගරු මේ ඇමැතිතුමා ඉන්නවද දැන් නැණි ආන්සර් කරන්න.
ඔබතුමා ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්න ඇමතුමාට දැනුම් දෙනවා සභාවේදී ප්‍රකාශයක් කරන්න කියලා ඔබතුමාට පිළිතුරු.
ගරු ඇමතුමා අපි ඊයේ දීලා මේ උත්තර
ඔ විශේෂ බාර ඇමතුමා හෝ රාජ්‍ය ඇමතුමා නැහැ මේ වෙලාවේ.
නෑ උදේ හිටියානේ මේ රාජ්‍ය ඇමතුමා උදේ හිටියා, කැබිනට් ඇමතුමා ඉන්නවා.
ඒක තමයි දැන් මට මේකට පිළිතුරු දෙන්න මේ මේ සටහනක් තියෙනවා. ඒක ඉදිරිපත් කළාට ඒක ප්‍රමාණවත් වෙන එකක් නෑ. ඔබතුමාට ප්‍රශ්න ඇති අහලා දැනගන්න. ඔබතුමා ප්‍රශ්න අහන්න පිළිතුරු සභාවේදී ඉදිරිපත් කරන්න කියනනම් හෙට දිනේදී.
தலைமை தாங்கண்ட உறுப்பினர்களே, கௌரவ நீர்ப்பாசன அமைச்சரும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரிடம் இந்த பிரேரணையை நான் முன்வைக்கிறேன். முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மகாவலி எல்வலயத்தின் ஊடாக 14 கிராம அலுவலர் பிரிவுகள் மகாவலி அதிகார சபை வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் 1988 மற்றும் 2007 ஆண்டுகளில் கையகப்படுத்தி தமிழர்களுடைய நிலங்கள் மற்றும் குளங்கள் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டும் தமிழ் கிராமங்கள் குளங்களுடைய பெயர்கள் சிங்கள பெயர்களாக மாற்றப்பட்டு பெரும்பான்மையினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. 35 வருடங்கள் கடந்தும் காணிகள் அபகரிக்கப்பட்டதை அன்றி மகாவலி நீர் இதுவரையும் வந்து சேரவில்லை. அத்துடன் பூர்வீகமாக இருந்த தமிழர்களுக்கு எந்தவித காணிகளும் வழங்கப்படவில்லை. இவ்விடயம் தொடர்பாக மகாவலி எல் வலயத்தை மீள் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் பிரணப்படுத்தல் வேண்டுமென்று தொடர்ச்சியாக எங்களால் கோரிக்கை முன்வைத்த போதும் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் புதிதாக முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் மகாவலி ஜே வலயம் என்று துணுக்காய் பிரதேசத்துக்குட்பட்ட 7 கிராம அலுவலர் பிரிவுகளும் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்குட்பட்ட 15 கிராம அலுவலர்கள் பிரிவுகளும் மாந்தை மேற்கு பிரதேசத்துக்குட்பட்ட 15 கிராம அலுவலர் பிரிவுகளும் வர்த்தக மாநிலையில் பிரகடனம் செய்வதற்கு மகாவலி அதிகார சபையினால் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த முயற்சியை உடனடியாக நிறுத்தும்படியும் இப்பிரதேசங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மத்திய மாகாண கமநல நீர்ப்பாசன குளங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த உயரிய சபையில் பிரேரணையை முன்வைக்கிறேன். கௌரவ தலைமை தாங்கண்ட உறுப்பினர்களே, 1984 ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய எல்லைப்புறமும் வடக்கு மாகாணத்தினுடைய எல்லைப்புறமுமாகிய கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், மணலாறு பிரதேசங்களில் இருந்த மக்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து ஒரு உலங்கு வானூர்தி தாக்குதல் மேற்கொண்டு அந்த மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர வைத்தார்கள். இடம்பெயர வைத்ததன் பின்பாடு 1988 ஆண்டு 2007 ஆண்டு மகாவலி எல்வலயம் என்ற வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டது. ஏற்கனவே 1962 ஆண்டு 56 ஆண்டு காலப்பகுதிகளில் பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களுடன் அங்குள்ள மக்கள் பூர்வீக மக்கள் விவசாயம் செய்து வந்த காணிகள் அவர்கள் 84 ஆண்டு இடம்பெயர்ந்த பிற்பாடு அவர்கள் 2009 யுத்தம் முடிந்து 2011-12 காலப்பகுதிகளில் அங்கு மூழ்குடியேற சென்றபோது அந்த நிலங்கள் அவர்களுடைய பூர்வீகமாக வயல் நிலங்கள் அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் எல்லாம் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு மகாவலி அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இன்றும் அவர்கள் அந்த காணியை பெற முடியாமல் இருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ச்சியாக மஹிந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் மகாவலி அமைச்சராக இருந்தபோது கூட இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு அந்த மக்களை குடியமர்த்திய மக்களை எழுப்ப முடியாது, ஆனால் அவர்களுக்கு வேறு குளங்கள் புனரமைக்கப்பட்டு நீர்ப்பாசனம் ஒழுங்கு செய்யப்பட்டு காணிகள் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை இதே சபையில் வழங்கியிருந்தார். ஆனால் இன்று வரை அந்த மக்களுக்கு காணிகள் கிடைக்கவில்லை. மகாவலி அதிகார சபையின் ஊடாக தென்போதி மக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் காணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 88 வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்ட மகாவலி எல்வலயத்தில் 35 வருடங்கள் கடந்தும் துர்ப்பாக்கிய நிலை. ஒரு தமிழர்களுக்கு கூட அந்த மகாவலி அதிகார சபை எந்த விதமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. அதைவிட மகாவலி தண்ணி கூட இன்னும் வரவில்லை. இதுக்கு நாங்கள் கௌரவ அமைச்சரிடமும் ஜனாதிபதியிடமும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக அந்த மீள்குடியேறிய மக்களை தவிர்ந்த ஏனைய காணிகளை மீள் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அந்த காணிகளை பிரதேச செயலாளருக்கு ஒப்படைக்கும்படி அங்கிருக்கின்ற முதல் இப்பொழுது ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற சுரேன் ராகவன் அவர்கள் ஆளுநராக இருந்தபோது அந்த மக்களிடம் நேரடியாக ஒரு பத்திரங்கள் கொடுத்து உங்களுடைய விருப்பங்களை கேட்டிருந்தார். மக்களுடைய விருப்பங்களை உங்களுடைய காணிகளை மகாவலி அதிகார சபையின் கீழ் இருப்பதற்கு விருப்பமா அல்லது பிரதேசங்கள் அந்த காணியை பார்ப்பது கீழ் இருப்பது விருப்பமா என்று அவர்கள் பிரதேச செயலகம் என்று ஒட்டுமொத்த பூர்வீக தமிழ் மக்களும் அவர்கள் எழுத்து மூலம் கொடுத்தார்கள். ஆனால் இன்று வரை அது நடைமுறையில் வரவில்லை. மக்கள் மிகவும் ஏமாற்றத்துடனும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். இது இப்படி இருக்கின்ற போது தற்பொழுது மகாவலி எல்வலயத்திலேயே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை தமிழ் மக்கள் சந்தித்து தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு குளங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு கிராமங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு அங்கு புது பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது மகாவலி ஜே வலயம் என்ற ஒன்றை புதிதாக ஆரம்பிப்பதற்கு மகாவலி அதிகார சபை முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது பரங்கியாறு பாலியாறு ஓடு ஒத்த வருகின்ற கிராம அறிவுகள் பிரிவுகள் 37 கிராம அறிவுகள் பிரிவுகளை மகாவலி அதிகார சபை தன்னுடைய கட்டுப்பாட்டை கீழ் கொண்டு வருவதற்கு 3 முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த 3 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 37 கிராம பிரிவுகளை அவர்கள் வர்த்தமானி மூலம் பிரசுரிப்பதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய இறுக்கமான கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய் பிரதேச செயலத்துக்குட்பட்ட அனிச்சங்குளம் பாரதி நகர் புகழேந்தி நகர் திருநகர் ஜோகபுரம் மத்தி ஜோகபுரம் கிழக்கு ஜோகபுரம் மேற்கு ஆகிய 7 கிராம அலுவலர் பிரிவுகள் துணுக்காய் பிரதேச செயலத்துக்குள்ளும் மாந்த கிழக்கு பிரதேச பிரிவில் அம்பாள்புரம் கரும்புள்ளியான் கொல்லிவிளாங்குளம் 3 முறிப்பு நெட்டாங்கண்டல் ஒட்டுருத்தகுளம் பாலிநகர் பாண்டியன்குளம் பொன்னகர் புவரசங்குளம் செல்வபுரம் சிராட்டிக்குளம் சிவபுரம் வன்னிவிளாங்குளம் விநாயகர்புரம் ஆகிய 15 கிராம பிரிவுகளும் மன்னார் மாவட்டத்தினுடைய மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பாலியாறு அந்தோனியார்புரம் ஆத்திமோட்டை இழுப்பக்கடவை கள்ளியடி கூராய் கோயில்குளம் காயாநகர் பெரியமடு ஈஸ்ட் பெரியமடு வெஸ்ட் பள்ளமடு விடுத்தல் தீவு ஈஸ்ட் விடுத்தல் தீவு வெஸ்ட் விடுத்தல் தீவு நோர்த் விடுத்தல் தீவு சென்டர் ஆகிய 15 கிராம பிரிவுகளை உள்ளடக்கி புதிதாக மகாவலி ஜே வலயம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கு மகாவலி அதிகார சபை முயற்சிக்கிறது. அண்மையில் ஜனாதிபதியுடன் நாங்கள் சந்தித்த போது ஜனாதிபதி கூறியிருந்தார், ஜனாதிபதி கூறியிருந்தார், 1985 ஆண்டுக்கு பிற்பாடு வர்த்தகமானி மூலம் பிரசுரித்த வனஹிலாகா திணைக்களம், வன ஜீவராசி திணைக்களத்தினுடைய வர்த்தகமானி அறிவித்தல் எல்லாம் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு அதை 1985 ஆண்டுக்கு முதல் எந்த திணைக்களத்துக்கு இருந்ததோ அதற்கு ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. ஆனால் தற்பொழுது ஒரு சந்தேகம் எழுகிறது, 1985 ஆண்டுக்கு முதல் இருந்த காணிகளை விடுவிக்கின்ற போது இந்த துணுக்காய் பிரதேசல பிரிவுக்குள்ளும் மாந்தகிழக்கு பிரதேசல பிரிவுக்குள்ளும் மாந்தமேற்கு பிரதேசல பிரிவுக்குள்ளும் அதிகமான காணிகள் வன இலாகா திணைக்களத்துக்குள்ளும் வன ஜீவராசி திணைக்களத்துக்குள்ளும் இருக்கிறது. அந்த காணிகள் விடுவித்து பிரதேசங்களுக்கு செல்கின்றதை தடுப்பதற்காக புதிதாக மகாவலி ஜேவலயம் என்ற ஒன்றை அங்கு கொண்டு வந்து அந்த 85 ஆண்டுக்கு முதல் இருந்த காணிகளை விடுவிக்கின்ற வன ஜீவராசி திணைக்களம் வன இலாகா திணைக்களத்திலிருந்து விடுவிக்கின்ற போது அது நேரடியாக மகாவலி அதிகார சபை அதை முழுமையாக கைப்பற்றுகின்ற செயல்பாடாக இது இருக்குமோ என்பது சந்தேகமாயிருக்கிறது. ஆகவே இந்த மகாவலி ஜேவலயத்தினுடைய செயல்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும். 35 வருடங்கள் முன் வர்த்தகமானி செய்த மகாவலி எல்வலயத்துக்குள் இன்னும் மகாவலி நீர் வரவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற காணிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு தென்போதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மகாவலி நீர் என்பது தற்பொழுது தமுத்தே கமையில் நிற்கிறது. தமுத்தே கமையில் அனுராதபுரத்து கங்கால் இருக்கின்ற தலாவ தமுத்தே கமையில் நிற்கின்ற மகாவலி தண்ணி 35 வருடங்களாக அப்படியே நிற்கிறது. அது இன்னும் மகாவலி எல்வலயத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்து சேரவில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற மகாவலி என்ற போர்வையில் குளங்கள் நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் அங்கு கூலிக ஆட்களாக வேலை செய்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மகாவலி ஜேவலயமும் அதே பார்வையில் இன்னும் ஒரு 50 வருடத்துக்கும் பிற்பாடு இந்த தற்பொழுது முயற்சி எடுக்கப்படுகின்ற இந்த 3 பிரதேசங்களைச் சேர்ந்த இடங்களில் பெரும்பான்மையான மக்களை அங்கு குடியேற்றுவதற்காக இந்த மகாவலி அதிகார சபை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மகாவலி அதிகார சபையில் ஒரு எங்களுடைய மக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரதேசத்தில் மத்திய மாகாண கமநல சேவை திணைக்களங்களுக்குரிய குளங்கள் இருக்கிறது. ஒரு அரசாங்கம், ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு நீர்ப்பாசன அமைச்சர், ஏன் அந்த மத்திய மாகாண கமநல திணைக்களங்கு உட்பட்ட குளங்களை அவர்கள் திருத்த முடியாது? மகாவலி தண்ணி வரையில். ஆனால் இதை மகாவலியின் ஊடாக தான் அதை புனரமைப்பு செய்கிறார்கள். மகாவலி புனரமைப்பு செய்கின்ற போது மகாவலி அதிகார சபையினுடைய ஒரு சரத்து இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் ஒரு மகாவலி ஒரு பிரதேசத்தில் அபிவிருத்தி செய்தால் அந்த அபிவிருத்தி செய்த இடத்தில் இலங்கையின் இனவிகிதாசார அடிப்படையில் அது பயன்தளிக்கப்பட வேண்டும். கௌரவ தலைமை தாங்கின்ற உறுப்பினர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களுடைய நிலங்கள் ஏற்கனவே அவர்கள் அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்கிறார்கள். மகாவலி தன்னுடைய அதிகார சபைக்குள் அதை கொண்டு வருகிறது. 1000 ஏக்கர் நிலங்களை மகாவலி அதிகார சபை அபிவிருத்தி செய்தால் அல்லது 1000 ஏக்கர் நிலங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கினால் அதில் 800 ஏக்கர் நிலங்கள் அவர்கள் தென்போதி சிங்கள மக்களுக்கு வழங்க வேண்டும். அப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எவ்வாறு இனப்பரம்பல் ஏற்படுத்தப்படுகிறது, எங்களுடைய மக்களுடைய இனவீதாசாரம் எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்று தலைமை தாங்குகிற உறுப்பினர்களை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பிரதேசத்தில் இலங்கையின் இனவிகிதாசார அடிப்படையில் அதை பரிந்தளிக்கப்பட வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 14 கிராம பிரிவுகளில் மகாவலி அதிகார சபை தன்னுடைய நிர்வாக கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. 35 வருடங்களாகிவிட்டது. இன்னும் ஒரு தமிழருக்கு கூட ஒரு அனுமதி பத்திரம் கூட வழங்கவில்லை என்பது மிகவும் ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவருடைய காணிகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கே விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்களும் தற்பொழுது சபையில் சபை முதல்வரும் பாராளுமன்றத்தினுடைய சபை முதல்வரும் கல்வி அமைச்சரும் மிகவும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் இந்த சபையில் இருக்கிறார். அவர் இதற்குரிய பதிலை நீர்ப்பாசன அமைச்சரிடம் பெற்றுத்தருவதாக கூறியிருக்கிறார். கௌரவ அமைச்சரவர்களே, நான் இந்த விடயங்கள் தொடர்பாக மகாவலி எல்வலியம் தொடர்பாக அண்மையில் ஜனாதிபதியுடன் சந்தித்த போது ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன். எல்வலியத்தில் இருக்கின்ற ஏற்கனவே குடியமர்த்தின மக்களை அல்லது மகாவலியால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட மக்களை தாங்கள் திருப்பி அனுப்புவதோ அல்லது அவர்களிடம் பறிப்பதோ சாத்தியமற்ற விடயம். ஏனைய இடங்களை பிரதேச செயலகத்திற்கு அந்த காணிகளை ஒப்படைக்கும்படி அந்த பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கோ அல்லது முஸ்லீம் மக்களுக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ பிரதேச செயலாளர் காணி வழங்கட்டும். ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த வழங்கப்பட்ட மொத்த காணியிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்ந்த மக்கள் இல்லை. கொழும்பை சார்ந்த அல்லது வேற பல நிறுவனங்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுடைய பெயர்கள் தான் இருக்கிறது. ஒரு கொக்குத்தொடுவாய் பிரதேசத்தில் ஒரு 900 ஏக்கர் காணிகள் 25 ஏக்கராக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு அதில் தென்னம்பிள்ளை வைக்கப்பட்டு அதுக்கு சுற்றி ஜானைவேலி போடப்பட்டு அதுக்கு கேமரா பூட்டப்பட்டு இருக்கிறது. இவ்வளவும் எங்களுடைய மக்களுடைய காணிகள். அது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட இடங்களை தவிர்ந்த மிகுதி இடங்களை பிரதேச செயலாளருக்கு ஒப்படைத்து அந்த பிரதேச செயலாளர் மூலமாக கருத்துறப்பட்டு வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த காணியை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி என்று சொன்னால் எந்த விதமான முயற்சியும் இல்லை. அது அப்படியே இருக்க புதிதாக ஏவலயம் ஒன்றை ஆரம்பிப்பது மிகவும் ஆத்திரமூட்டுகின்ற செயலாக இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்தினுடைய சபை முதல்வர் கௌரவ அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார். நான் இதை வினயமாக கேட்டுக்கொள்வது, இதற்குரிய சரியான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தர வேண்டும். அந்த ஜே மகாவலி அதிகார சபையினுடைய ஜே வலயம் என்ற அந்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதற்காக இந்த பிரேரணையை நான் முன்வைக்கிறேன். நன்றி.
ఇస్తుతిగరు మంత్రితుమా మిలంగట యోజన విస్తీర్ణ గరు శ్రీధరన్ మంత్రితుమా
గౌరవ తలమేదాంగ ఉరుపినవర్గలే ఇంద్రియ దినం ఇంద సభై ఒత్తివైపు వేళై ప్రేరణయిన్ పోదు గౌరవ సహ నాడాళమంద ఉరుపినర్ చార్ల్స్ నిర్మలనాథన్ అవర్గలాల్ కొండువరపట్ట நீர்ப்பாசன அமைச்சரும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரிடம் கேட்பதற்கான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மிக முக்கியமாக இந்த பிரேரணையை நான் வரவேற்று ஆமோதித்து இந்த சபையிலே என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு நாட்டிலே ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிற பொழுது அந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருந்தால் அது நடக்கும் என்றால் தான் அதை கொண்டு வரலாம். தண்ணி வராத ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உலகத்திலேயே இலங்கை என்கிற ஒரு நாடு தான். இங்கே தண்ணி வராது. துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தண்ணீர் மகாவலியிலிருந்து வராது என்று எல்லாருக்குமே தெரியக்கூடியதாக ஏன் அங்கே ஒரு மகாவலி திட்டத்தின் அறிவித்தல் செய்யப்பட வேண்டும்? இது ஒரு பகிரங்கமாக வெளிப்படையாக தமிழர்களுடைய காணியை பிடிப்பது, அவர்களை அந்த நிலங்களில் இருந்து அகற்றுவது, அங்கே இருக்கின்ற காணிகளை அபகரிப்பதற்கான முழு முயற்சிகளையும் அரசாங்கம் மிக நுட்பமான முறையில் மிகவும் நுட்பமான துல்லியமான முறையில் கையாளுகிறது. இது ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை. அண்மைய நாட்களிலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ஜே வலயத்தின் ஊடாக இங்கே இருந்த காணிகள் பறிக்கப்பட்ட பொழுது எல் வலயத்தின் ஊடாக ஏற்கனவே பறிக்கப்பட்டது கந்தசாமி மலை, ஆமையன் மலை, கொக்குத்தொடுவாய், புளியமுனை, தாமரைக்குளம், கொக்குளாய், கர்நாட்டுக்கேணி போன்ற இடங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இவ்வாறு பறிக்கப்பட்டு விட்டன. இது பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் வாழ்ந்த இடத்தில் இருந்த காணிகள் பறிக்கப்பட்டு யுத்தத்துக்கு பிற்பாடு அப்பொழுது இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களால் வெளியோயா என்கிற இடத்தில், அது தமிழருடைய பிரதேசமான மணலாறு என்கிற இடத்திலே வைத்து அந்த தமிழருடைய காணி இலங்களுக்குரிய அனுமதி பத்திரங்கள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது. இருந்தால் சிங்கள மக்களுடைய காணிகளாக மாறியிருக்கிறது. இதனை மிக துல்லியமாக இப்பொழுதும் ஒரு மிகவும் இனவாத நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் மேற்கொள்கிறது. இது மிக மோசமானது. தயவு செய்து இதனை உடனடியாக நிறுத்துங்கள். இப்பொழுது இங்கே வருகிறது ஜெயவலயம். இந்த ஜெயவலயத்துக்கு கீழே கிட்டத்தட்ட துணுக்காய் பாண்டியங்குளம் இரண்டு பிரதேசகால பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட 22 கிராம அலுவலர் பிரிவுகள், ஏற்கனவே முதல் எல் வலயத்திலே 14 கிராம அலுவலர் பிரிவுகள் பறிக்கப்பட்டு முடிந்தது. இப்பொழுது 22 கிராம அலுவலர் பிரிவுகள் இவ்வாறு தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே இந்த காணிகள் பறிக்கப்பட இருக்கிறது. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் ஒரு இன ரீதியான விடயம். இங்கே வாழுகின்ற தமிழர்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் இப்பொழுது அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக துல்லியமாக நுட்பமான முறையில் போரிலே அவர்கள் அழிக்கப்பட்டதை விட மிக மோசமாக அழிக்கப்படுகிறார்கள். காரணம், இன்று நீங்கள் பார்த்தால் வடக்கு கிழக்கில் மட்டும் இலங்கையிலே கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட ராணுவ முகாங்கள், கடற்படை முகாங்கள், விமானப்படை முகாங்கள், ராணுவ காவலரங்கள், போலீஸ் காவலரங்கள் என்று 200 மேற்பட்டவை உண்டு. அந்த ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகிறது. அமைக்கப்படுகின்ற இந்த பௌத்த விகாரைகள் அது வணங்குவதற்கான புத்தருடைய சிலை என்று சொல்லிக்கொண்டு விகாரைகளாக அமைக்கப்பட்டு இன்று அந்த இடங்கள் பௌத்த விகாரைகளாக கட்டி எழுப்பப்படுகிறது. உதாரணம், தைத்தியிலே கட்டப்பட்ட விகாரை தனியாருடைய காணியில், ஹை செக்யூரிட்டி சோன், உயர் பாதுகாப்பு வலயத்தில், யாருக்கும் தெரியாமல் யாரும் போக முடியாத இடத்திலே கட்டப்பட்டது. இன்றைக்கு அந்த இடத்திலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விகாரை 108 உயரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவுடைய முழுமையான ஒத்துழைப்போடுதான் அந்த விகாரை கட்டப்பட்டது. இதே போலதான் பல இடங்களில் கட்டப்படுகிற பொழுது இன்னும் ஒரு 10 வெளிநாடுகளில் இருந்து வருகிற ஒரு சுற்றுலா பயணி பொலிகண்டியில இருந்து பொத்துவில் வரைக்கும், அல்லது பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் அவர் வந்தால் அவர் பார்ப்பார், இது ஒரு முழுமையான சிங்கள பௌத்த நாடு. இங்கு எங்கு பார்த்தாலும் விகாரைகள் உண்டு, எங்கு பார்த்தாலும் இது சிங்கள மயப்படுத்தப்பட்ட நாடு, ஆகவே இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று காட்டுவதற்கான மிகப்பெரிய துல்லியமான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது ஒரு மோசமான காரியம். அண்மையிலே கூட நீங்கள் யூடியூப்புகளை பார்த்திருப்பீர்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கர்நாடகேணி பிரதேசத்தைச் சேர்ந்த நவரட்னம் என்கிற ஐயா ஒருவர், அவர் அந்த கர்நாடகேணியிலே 65 வருஷங்களுக்கு மேல் அந்த இடத்துல வயல் செய்து வருபவர், கர்நாடகேணி கிராமத்தினுடைய நவரட்னம் அவர்கள் யூடியூபிலே தன்னுடைய பேட்டியை கொடுக்கிறார். அவர் வயல் விதைத்து வெட்டுவதற்கு தயாராக இருந்த பொழுது பெரும்பான்மை சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அவருடைய வயல் நெல்லை ஒரு இரவோடு இரவாக வெட்டி சென்று விட்டார். அவர் போலீசிலே சென்று முறைப்பாடு செய்த பொழுது போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அந்த வெட்டியவரிடம் இருந்து 3 நெல்லுகளை மட்டும், 3 பேக் நெல்லை மட்டும் அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மிகுதி அவரிடம் இருந்து இல்லை. இது அண்மையிலே நடைபெற்றது. ஒரு 2 மாதங்களுக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கர்நாடகேணியில் நடைபெற்ற பாதிக்கப்பட்ட நவரட்னம் அவர்கள் தன்னுடைய செய்தியை இந்த உலகமெல்லாம் தெரியக்கூடிய வகையிலே அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த மோசமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே கௌரவ சார் திருமல்லான் அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணை என்பது, நீங்கள் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த மகாவலி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தண்ணி வராது. நீங்கள் பதவியாவிலே தண்ணி வருகிறதா? முல்லைத்தீவிலே மகாவலி தண்ணி வருகிறதா? அல்ல திருவண்ணாமலைக்கு மகாவலி தண்ணி வருகிறதா? ஏன் பிறகு மகாவலி திட்டம்? தண்ணி வராத, எதுவுமே நடக்காத ஒன்றை ஒரு திட்டமாக ஏன் அறிவிக்க வேண்டும்? இவ்வளவு காலமும் நீங்கள் கொண்டு வந்த வலயங்கள், ஏயில இருந்து இவ்வளவு காலமும் அறிவிக்கப்பட்ட மகாவலி திட்டங்களில் எத்தனை தமிழர்களுக்கு காணி வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தமிழருடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்டதை விட பறிக்கப்பட்டதுதான் அதிகமானது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கௌரவ அமைச்சர் சுஷில் பிரேம்ஜெயந்த் அவர்களும் இங்கே இருக்கிற பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் நல்லிணக்கம் பேசுகிறீர்கள், சமாதானம் பேசுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுடைய முதலை பின்பற்றி ஒரு நல்லிணக்கத்தை கொண்டுள்ளாமா பேசுகிறீர்கள். உலகம் ஜனாதிபதியோடு தெரிந்து ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதிக்கும் கை கொடுக்கிறார், பேசுகிறார், உலகம் எல்லாம் நீங்கள் இந்த செய்தியை சொல்கிறீர்கள். ஆனால் இங்கே சர்வதேச சமூகம் பார்க்கக்கூடிய வகையில் IMF இந்த நாட்டுக்கு உதவி செய்கிற இந்த நேரத்தில் நீங்கள் நிலங்களை பறிக்கிறீர்கள், தமிழர்களை அந்நியப்படுத்துகிறீர்கள், அவர்களுடைய இடங்களில் விகாரைகளை கட்டுகிறீர்கள், அதை விட மகாவலி திட்டத்தினூடாக காணியை பறிக்கிறீர்கள், இன்னும் இன்னும் புதிய LRC என்ற திட்டத்துக்கூடாகவும் இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கு அங்கே இருக்கிற காணிகள் காசுக்காக வழங்கப்படுகிறது. ஆகவே தமிழர்கள் அந்த இடங்களிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு குடிவாழ முடியாமல் இடம்பெயர்க்கப்படுகிறார்கள். இது ஒரு வெளிப்படையான இன அழிப்பு. இந்த இன அழிப்பை உடனடியாக நிறுத்துங்கள். ஏற்கனவே நீங்கள் 30 வருஷங்கள் இந்த மண்ணிலே நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தமும் இனஅழிப்பும் தமிழர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் தெரு தெருவாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனையரவு முகாமுக்கு அருகிலே பெரிய விகாரை கட்டப்படுகிறது. கிளிநொச்சி நகரத்திலே அந்த மொணிமுனுக்கு பின்னால் அந்த தண்ணி டேங்கோடு சேர்ந்து அளக்கிறார்கள் விகாரை கட்டுவதற்கு. அங்கே பூனேரியில விகாரை கட்டப்பட்டிருக்கிறது, பரந்தல்ல விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம்? மாங்குளத்திலே 2010 பிறகு புதிய விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே பல இடங்களில் இவ்வாறு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஏனையின் பாதை முழுவதும் புதிய புதிய விகாரைகள் ஏன் கட்டப்படுகிறது? இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இங்கே தமிழர்கள் இல்லை, சிங்களவர்கள் தான் வாழுகிறார்கள் என்பதை சொல்வதற்கா? தயவு செய்து சர்வதேச சமூகம் இதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் இந்த சபையிலே கொண்டுவரப்பட்ட உத்வேப்புகளை பிரேரணை கூடாக நான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியாவிடம் கூட நான் பகிரங்கமாக கேட்கிறேன். நாங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது நல்லிணக்கம் அல்ல. இந்த நாட்டிலே நடைபெறுவது மிக மோசமான இன அழிப்பு. இதற்காகத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே கூட தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதனால் கூட எதையும் செய்ய முடியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையினால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. அண்மையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் துரத்தப்படுவதற்கான, இல்லாமல் செய்யப்படுவதற்கான காரியங்கள் மிகவும் துல்லியமாக, நுட்பமான முறையில், நுணுக்கமான முறையில் செய்யப்படுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கௌரவ சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணையின் ஊடாக இந்த இன அழிப்பிலிருந்து, இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பிலிருந்து தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உடனடியாக இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம், மகாவலி திட்டம், இந்த ஏவலயம், எல்வலயம் இவற்றை உடனடியாக நிறுத்துங்கள். நீதியோடும் நியாயத்தோடும் இந்த மண்ணிலே அனைத்து இனங்களையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள் என்று கேட்டு நான் இந்த பிரேரணையை ஆதரித்து நிறைவு
செய்கின்றேன். ஜகத் சமரிக்க மந்தும் அபுத்தர வினாடி ஹதக காலையாக
முலசுனே கரு மந்திரித்துமினி பூம ஸ்தூதி விழாவில் அபாதீம சம்பந்தவ அத்திரம அதிகரு ஜனாதிபத்துமா 2022 11 மாசம் 11 ஸ்ரீலங்கா மகாவலி அதிகாரிய சமக சமஸ்த இடம் லபாதீம அத்திட்டவளா தீரவா நமுத் அப்படி திகிந்திகரம மே பிலிமதவ பிரச்சன உபதேசன காரக சபாவித் மதுகரா மே கட்டியுத்த நமத்தண்ணே கியலா நமுத் மே வினகொட்டாத் மூலசுனே மந்திரித்துமணி அப்படி ஜனாதிபத்துமாட்ட மே யமுகரன்ன கெமதி ஹேத்துவ மே நவபேர கிரீம் விதியர மே வினகொட்டாத் மகாவலி கலாப்பவள இடம் பேர கிரீம் சிதுகரணும் ஏனிசா மே வினகொட்ட பொலிசிய பவா என விதியர கட்டும்காரி தத்துவால் பவா அதிவிலா தீவிரம் ஏனிசா கருணாகரல கடினமின் அதால நிலதாரின் வித்த யமுகரலா மே நவ மே இடம் பிதாதீம நவத்தல அதிகாரி ஜனாதிபத்துமா மே கரண வட பிரிவல எதுமா கண்ண கிரியாமார்கே கிரியாத்மக கரண் கியல மம இல்லீம கரணும் இது எனிசா மங்கித்தண்ணே மே பிலிபந்த அவஸ்தாவ லபாதீம சம்பந்த விஸ்வதி வந்தவமின் மௌன அவத்தின பௌமத் விஸ்வதி
கரு சபாநாயகத்துமா கரு சபாநாயகத்துமா மிகர பில்துறக்
கரு மூலாசனுடன் மந்திரித்துமணி கரு சார்ஸ் நிர்மலநாதன் மெத்மா விசின் மதுக்கர்லாத அது சபாவை திருபத் கண்ல யோஜினாவு சம்பந்தி அமாத்தியாச பிரகாஷாக் விஷயவார் அமத்மா விசின் இதிரி தினி கிரிமட்ட கட்டுக்கு யோஜனவா ஏனிசா அது அமத்துமா சபாவை நத்தினிசா கொலுமி பேரனிசா இப்பிரகாஷே மீ மீ அதால பிரசுத்த சம்பந்தி எதிரிபத் கிரிமட்ட துமாட்ட தனந்திமிட அவசிய கட்டுக்கார்
ஸ்தூதிகர் சபாநாயகத்துமா சபாவை ஹிட்ட பிறோர் நமே தியட்ட எழுதாசனம்